இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 9வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 9வது வசனம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை. இன்னைக்கு உலகத்தில் சிலர் சொல்வாங்க, கடவுள் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு. அது எந்த கடவுள்? அவங்களுக்கே தெரியாது. நம்மை படைத்த கடவுள் ஒளியா இருக்கிறார். ஆனால் ஒளி என்ற வார்த்தைக்கு சரியான நபரே நம் ஆண்டவர் தான். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒரு ஒளி என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு இந்த வார்த்தை. அதுல குறிப்பா அந்த ரொம்ப என்கரேஜ் பண்ற வார்த்தை எது தெரியுமா? எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்குள் ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ல ஒரு கண்டென்டா இருக்காங்க, ஒரு லெவலுக்கு அதோடு போதும் அப்படி நிற்கிறாங்க. தன்னுடைய வேலை, தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய காரியம், ஏதோ ஒன்று, தன்னுடைய ப்ரொஃபஷன், அதிலே அப்படி நிற்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, ரொட்டீனா ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அந்த ரொட்டீனா நடக்கிற விஷயத்திலேயே அவங்க திருப்தியா இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்னு நம்ம செய்யலாம். சில வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் அப்படியே திருப்தியாய் நின்று விடுகிறார்கள். தங்களுடைய வேலை, பிசினஸ், வீட்டு காரியங்கள், ஏதோ ஒன்று நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி நின்று. ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை கவனித்தால் தெரியும், ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். புரியுதா? பிரகாசிப்பிக்க விரும்புகிறவர். உங்களுக்கென்று ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு அந்த எல்லையிலே நீங்க அப்படியே திருப்தியா இருப்பது ஆண்டவருடைய காரியம் அல்ல. ஆண்டவருக்கு உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த பிரகாசிப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது நல்ல விஷயம், எல்லாருக்கும் நல்ல விஷயம் தான். ஆனால் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்ன? நாலாம் பிரகாசிக்க முடியுமா? இது செகண்ட் லெவல். முதலாவது நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஒரு எல்லையில நம்ம திருப்தியா இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் எல்லாம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், என்னால எல்லாம் என்னத்தை பண்ண முடியும், நமக்கு காலம் கடந்துச்சு, நமக்கு இது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால என்னத்தை செய்ய முடியும், இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இவ்வளவுதான் நம்முடைய எல்லை, நம்ம ரீச் பண்ணிட்டோம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னால எல்லாம் என்ன பண்ண முடியும், எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதனால எனக்கு எல்லாம் என்னத்தை செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும், உனக்கு எது இருக்குதோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை. படிப்பு இருக்குதோ, பணம் இருக்குதோ, வசதி இருக்குதோ, பேக்ரவுண்ட் இருக்குதோ, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கிடையாது, அதெல்லாம் அவசியமே இல்லை. என்ன இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எந்த மனுஷனானாலும் அந்த நபரை பிரகாசிப்பிக்க பண்ண ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு என்கரேஜிங் வேர்டு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதனால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? உங்களை கர்த்தர் ஒரு வழியிலே இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். அந்த வழியிலே ஆண்டவர் உங்களை ஏதோ நீங்க ஒரு நோக்கத்தோடு புலாயிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை. ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ யோசிக்கிற மாதிரி இல்ல, நீ உனக்குள்ள வைச்சிருக்கிற ஒரு திட்டத்தின்படி அல்ல, உன்னை நான் பிரகாசிப்பிக்க நான் விரும்புகிறேங்கிறார். உன்னுடைய பாதையிலும் என்னால் உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும், உனக்கு நீ நினைக்காத ஒரு பாதையில கொண்டு போய் உன்னை பிரகாசிக்க பண்ணவும் என்னால் முடியுங்கிறார் ஆண்டவர். ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். எந்த மனுஷனையும், எந்த மனுஷன், அந்த மனுஷன் நீங்களும் அதில் நீங்களும் ஒருவர். ஆமேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். ஆகையினாலே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், இது உங்கள் மைண்ட்ல நீங்க தெளிவா பதிச்சுங்க, என்னை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னுடைய ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கும், அடுத்தது அவருடைய திட்டத்தின்படி அது தொடர்ந்து கொண்டு போகப்படும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் அதுல கொண்டு போவார், அடுத்தது தன் திட்டத்தை அதுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை படிப்படியாய் 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 உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல பிரகாசம் உள்ள நிலைமைக்குள் கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமேன். இதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா வேதத்தில் இந்த யோவான் நிருபத்தின் இந்த முதல் அதிகாரத்தை படிச்சு, சுவிசேஷத்தின் இந்த முதல் அதிகாரத்தை படிச்சீங்களாலே தெரியும். அந்த இயேசு கிறிஸ்து ஏ வந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அப்படியே படிப்படியாய் படிப்படியாய் கொண்டு வந்து அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னால் ரெண்டு பேர் ரொம்ப ஹைலைட் பண்ணப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது இந்த லிஸ்ட்ல. 17 வசனத்தை வாசி.
எப்படியெனில்,
எப்படியெனில்
நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
போதும். இந்த அதிகாரத்தில் பின்னால் அப்படியே தொடர்ந்து வரும் பொழுது ரெண்டு பேர் இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு மோசே, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தரால் இந்த உலகத்திலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையும் சத்தியும் இயேசு கிறிஸ்து மூலமாயில்ல, அவராலேயே உண்டாயிற்று. ஆமேன். அவராலேயே உண்டாயிற்று. இந்த ரெண்டு பேரும் கம்பேரிட்டிவா கொண்டு வரப்படுறாங்க. இந்த இடத்துல மோசே வர வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க யோவான் பேசிட்டு வராரு. யோவானும் இயேசு கிறிஸ்துவை பத்தியே இந்த அதிகாரம் சாப்டர் பேசிட்டே வரும் பொழுது திடீரென்று மோசேயை குறித்து இங்க வேதம் எடுக்கிறது. யோவான் எழுதி கொண்டு வரும்போது, யோவான் அப்போஸ்தலன் இதை எழுதும் பொழுது இந்த இடத்தில் மோசேயை கொண்டு வராரு. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஏன் இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல கம்பேரிட்டிவா கொண்டு வரப்படுறாங்க? வேதத்தின் முக்கியமான காரியம் ஏன் இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல கம்பேரிட்டிவா கொண்டு வரப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ரெண்டு பேருடைய முகம் மகிமையாய் பிரகாசித்தது. ஒன்னு மோசே, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. இவங்க ரெண்டு பேருடைய முகம் லிட்டரலாவே பிரகாசிச்சுது. அதனாலதான் இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல கொண்டு வரப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை, அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த, மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மோசேயின் முகம் மகிமையாய் பிரகாசித்த சம்பவம் இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய முகமும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசித்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரெண்டு பேரையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவங்க லிட்டரலா மட்டும் இல்லை, லிட்டரலா பிரகாசித்தது அவங்களுடைய ஹையஸ்ட் லெவல். அவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனால் வாழ்க்கையில் தங்களுடைய ப்ரொஃபஷன்ல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்திலே பிரகாசித்தவர்கள். மோசே தன் வாழ்க்கை முழுவதும் மகிமையாய் பிரகாசித்த ஒரு மனுஷன். அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடின நாட்களிலும் சரி, அவர் மகிமையாய் பிரகாசித்தவர். இன்றைக்கு இந்த பிரகாசம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இதுல மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டும் இல்லை, அதனாலதான் கர்த்தர் இங்க நமக்கு சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், யாரையும் பிரகாசிக்க பண்ண முடியும். தேவ பிள்ளைகளுக்கு நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. என்னால என்ன நடக்க போதும், என்னத்த பண்ண முடியும், எனக்கு இவ்வளவுதானே தெரியும், எனக்கு இதுதானே செய்ய தெரியும், எனக்கு இது தெரியாது அது தெரியாது. இப்படி நம்ம பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு இது தெரியாது அது தெரியாது. தெரியாததை பத்தி யோசிக்காதீங்க இல்லையா. பல நேரத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரியாது, எனக்கு இது தெரியாது அது தெரியாது, நான் என்னத்தை பண்ண முடியும். தெரியாததை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு எது தெரியணுமோ அதை கர்த்தர் தெரிய வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எது தெரிய வச்சிருக்கணும் அதை கர்த்தர் தெரிய வச்சிருக்கிறார். எது தெரிய வேணாம் ஆண்டவர் நினைக்கிறார், அதை தெரிய வேணாம் வச்சிருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஒரே மாதிரி அப்படியே ப்ரோக்ராம் பண்ணல. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொருவரை குறித்து ஒரு தரிசனம், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பாரம். இப்படி ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை வித்தியாசமா வச்சிருக்கிறார். ஆகையினால் உங்களுக்கு எது தெரிய வேண்டும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே வைத்து கர்த்தரால் உங்களை பிரகாசிக்க பண்ண கண்டிப்பாய் முடியும். ஆமேன். கண்டிப்பா முடியும், உங்களை பிரகாசிக்க பண்ண கர்த்தரால் முடியும். இந்த பிரகாசம் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், பாவ இருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அந்த இருளுக்குள்ளிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த பின்பு இந்த பிரகாசம் நம்முடைய லைஃப்ல மூன்று ஸ்டேஜில் வருது. அந்த மூன்று காரியங்களை முதலாவது உங்களுக்கு நான் சொல்றேன். அதன் பிறகு இந்த பிரகாசம் என்பது மோசையின் வாழ்க்கையில ஏன் வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஏன் லிட்டலா வந்துச்சு, இதற்கு காரணம் என்ன, அவங்க லைஃப்லயும் பிரகாசிச்சாங்க, அவங்க ஃபேஸ்லயும் அவங்க பிரகாசிச்சாங்க, ஏன் இது நடந்துச்சு என்பதை நம்ம கடைசியை நம்ம கவனிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில் மூன்று நிலைமைகளில் நமக்கு வருகிற பிரகாசங்கள். முதலாவது எடுத்து வாசிப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16. மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி,
விளக்கை கொளுத்தி,
மரக்காலால் மூடி வைக்காமல்,
மரக்காலால் மூடி வைக்காமல்,
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்,
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
அப்பொழுது
அது
வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, மகிமைப்படுத்தும்படி,
உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது,
இங்க இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இங்கே சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நம்மளதான் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. நீங்க நினைச்சாலும் கர்த்தரை நீங்க சாங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் நீங்க மறைஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். விளக்கை நான் கொளுத்திட்டேன், ஆண்டவர் சொல்ல விளக்கை கொளுத்தியாச்சு, உங்களை மரக்காலில் போட்டு மூடி யாரும் மூடி வைக்க முடியாது, மூடி வைக்க மாட்டேன். அதை விளக்கு தண்டின் மேல் நான் வைப்பேன், உங்களை எல்லாருக்கும் பிரகாசம் பண்றதுக்கு நான் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த பிரகாசம் எப்படி, அநேக ஜனங்களை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு பிரகாசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் அநேக இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு இழுக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள் இருந்த இருள் நீங்கி வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். பாவம் நீங்கி பரிசுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு அதிசயமாய் தெரியும். இதை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இங்கதான் வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகுது. ரட்சிப்பு என்கிற அனுபவத்தில் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகும். இரண்டாவது, இந்த வெளிச்சம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து அப்படியே இருக்குமா? இதுலயும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை பார்க்கவே முடியறதில்லை. ஒரே லெவல்ல போயிட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து ஒரு 5 வருஷமானாலும் 8 வருஷமானாலும் வாழ்க்கையில் அந்த பிரகாசம் மாறாமல் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயன்படுகிற விதத்தில் மாற்றம் இல்லை. தங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. எந்த விதத்திலுமே சொல்றேன், உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுலையுமே சொல்றேன், ஒரு முன்னேற்றம் இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும். உங்களுடைய ஜப வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும். வேதத்தை தியானிக்கிறதுல முன்னேற்றம் இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல முன்னேற்றம் இருக்கணும். கர்த்தருக்காக செயல்படுகிறதுல முன்னேற்றம் இருக்கணும். உங்கள் சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும். உங்களுடைய தொழில முன்னேற்றம் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துல நீங்க ப்ராஸ்பர் ஆகிட்டே இருக்கணும். இது செகண்ட் ஸ்டேஜ். வாசிக்க வசனத்தை அப்ப உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:18 வாசிப்போம். நீதிமொழிகள் 4:18.
நீதிமான்களுடைய பாதை,
நீதிமான்களுடைய பாதை
நடுப்பகல் வரைக்கும்,
நடுப்பகல் வரைக்கும்
அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற,
அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப அக்யூரட் ஷார்ப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சாலமோன் மூலமா. நீதிமான்களின் பாதை ஒரு சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லியிருந்தார். அது சரிப்பட்டு வர என்ன அழகா சொல்றாரு, நடுப்பகல் வரைக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். என்ன ஒரு அழகான வார்த்தை. நடுப்பகல் வரைக்கும் அதோட நிறுத்திட்டாரு. ஏன்னா அதுக்கு பிறகு அது தேய்மானம் இறங்கும். இது என்ன தெரியுது, நீதிமான்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே பிரகாசம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் போகும். நடுப்பகலோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. கூடிக்கிட்டே தான் போகும். ஏறுமுகமாகத்தான் இருக்கும். ஒரே லெவல்ல நிக்கவும் நிக்காது. இறங்க முகமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நீதிமான் என்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைக்கிற பிரகாசம் நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் அதிகரித்துக் கொண்டுதான் போகவே தவிர குறைவும் குறையாது. ஒரே நிலையில் நிற்கவும் நிற்காது. உங்க நிலைமை என்ன யோசிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு என்னுடைய பிரகாசம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசம், என் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய நிலைமை, என்னுடைய உலக காரியங்களில் இருக்கிற காரியம், என்னுடைய ப்ரொஃபஷனில் இருக்கிற காரியம், எல்லாத்திலையுமே சொல்றேன். ஓவரால் என்னுடைய லைஃப் நான் திரும்பி பார்க்கும் போது நான் ஒரே நிலைமையில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, ஏறி இருக்கிறனா, அல்லது குறைஞ்சு போயிட்டேனா? 3 லெவல் யோசிச்சுப்பார். அதே நிலைமையில் இருக்கிறனா, ஏறி இருக்கிறனா, அல்லது குறைஞ்சிருக்கிறனா? நீங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க. ரைட் ட்ராக்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரே நிலைமை தான் இருக்குது. பெருசா சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய மாற்றமே இல்லை. நீங்க சரியா இல்லை. குறைஞ்சு போயிருக்கிறது என்றால் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீங்க. சரிப்படுத்தி மறுபடியும் பழைய லெவலுக்கு நீங்க ஏற வேண்டிய ஒரு நிலைமை கொண்டு இருக்கிறீங்க. யோசிங்க, உங்க லைஃப் திரும்பி பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? இந்த 8 வருஷத்தில் நான் சொல்ற மாதிரி என்ன இருக்குது என் வாழ்க்கையில? 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆனவங்களா இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு என் லைஃப்ல? ஏறு முகமா, இறங்க முகமா, எதுவுமே இல்லாத ஒரே நிலையா? யோசிக்கணும். நான் நீதிமான் என்பது உண்மையானால் என் வாழ்க்கையின் ஆவிக்குரிய தரத்தில் ஆரம்பித்து உலக காரியங்கள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் ஏறுமுகமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமேன். வேதம் அப்படிதான் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. ஏறுமுகமாகத்தான், அதுதான் என்னை குறித்து ஆண்டவருடைய நோக்கம், அதுதான் என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம். அப்படித்தான் நான் நடக்க வேண்டும் என்று, அப்படித்தான் எனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி சம்பவிக்கவில்லை என்றால் தப்பு எங்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர் பக்கம் இல்லை. நான் எங்கேயோ தவறி இருக்கிறேன், எங்கேயோ நான் கரெக்ட் பண்ண வேண்டி இருக்குது, எங்கேயோ என்னை சரிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. அதை செய்யும் பொழுது என்னை கர்த்தர் சரியான பாதையில் கொண்டு வருவார். மூன்றாவது, பிரகாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையின் உச்சக்கட்டமான ஒரு நிலைமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:43 வாசிக்கலாம். மத்தேயு 13:43.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இது எப்ப நடக்கும் என்றால் ஆண்டவருடைய வருகையின் நேரத்தில் இது நடக்கிறது. அதுக்கு பிறகு இது நடக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக, நியாய தீர்ப்புக்கு அடுத்தது நடக்கிறது. 42 சொல்லுகிறது, அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். இது துன்மார்க்கருக்கு நடக்கிற விஷயம். அடுத்த வார்த்தையே பின்னாலேயே சேர்த்து சொல்லுகிறார், அப்பொழுது அந்த நேரத்தில் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நித்திய வாழ்க்கை இருக்குது, பரலோக வாழ்க்கை இருக்குது. அந்த பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம்னா, நீதிமான்களாய் வாழ்ந்து, நீதிமான்களாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் இந்த பிரகாசத்தை கூட்டிக் கொண்டே போனவங்க கடைசியில் உச்சக்கட்டமாய் பரலோகத்தில் போகும்போது சூரியனை மாதிரி பிரகாசிப்பாங்க. ஏன்னா நீதிமானின் பாதை கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நடுப்பகலை போல, நடுப்பகல் வரைக்கும் வருகிறது போல ஏறிட்டே போகுது. இந்த பிரகாசம் ஏறி 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 உச்ச கட்டம். இந்த உலகத்துல கண்ணை முடி, மேல கண்ணை திறக்கிறோம், சூரியனை போல நம்ம கண்ணை திறக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்கிறது. அப்போ இந்த பிரகாசம்ன்றது பைபிள்ல பாருங்க அப்படியே வருது. தேவ ஜனங்களுக்கு இந்த பிரகாசம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிரகாசிக்கிறவர், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனுமாயிருக்கிறார். எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். அதனால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், இதுதான் நம்ம சப்ஜெக்ட் குள்ள போக போறோம். உங்க வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எங்கேயோ லாக் ஆகி நின்றுட்டு இருப்பீங்களானால் இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய திருப்பம் உண்டாக வேண்டும். ஒரே லெவல் இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அல்லது இறங்கி போயிருப்பேன் ஆனால் மறுபடியும் இந்த வாழ்க்கை நான் ஏற ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் இறங்கி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இறங்கி போயிருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த நாளிலிருந்து என் ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகணும், இன்க்ரீஸ் பண்ணணும், என் லெவலை அதிகரிக்க பண்ணணும். அதுதான் கரெக்டான வழி. சரி, இப்ப இந்த சூழ்நிலையில் இந்த பிரகாசம் என்பது எங்கிருந்து வருகிறது அது நமக்கு தெரியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 வாசிக்கலாம். சங்கீதம் 34:5.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த பிரகாசம் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது? இயற்கையா பார்க்கும் போது நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டவர்கள். இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எங்கிருந்து வர முடியும், எப்படி நமக்கு வருகிறது என்றால், சோர்ஸ் அதான் நம்முடைய ஆண்டவர், அவர் தான் சோர்ஸ். நம்முடைய ஆண்டவர் தான் பிரகாசிக்கிறவர், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் அடையினா சில திருத்தங்கள் வரும். இன்றைக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, ஆனால் யாரை நோக்கி பார்த்து நீங்க போறீங்க? யாரை நோக்கி பார்த்து போறோம்? நம்முடைய விஷன் என்ன? யார் மேல நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது? யார் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்பட்டிருக்கிறது? எங்கே நம்ம போக்கஸ்டா இருக்கிறோம் அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த உலகத்திலே நீங்கள் எத்தனையோ மனுஷர்களை முன்மாதிரியா நீங்க யோசிக்கலாம், இவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும். இந்த போக்கஸ் மாத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை நீங்க வச்சுட்டீங்க, அதை போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். இதை எப்படியா அதை வரணும், அதை மாத்துங்க. உங்கள் கண்கள் கத்தரை நோக்கி பார்க்கணும். உங்க கண் கத்தர் மேல பிக்ஸ் பண்ணணும். ஆண்டவரை முதலிடத்தில் கொண்டு வரணும். அவரையே நோக்கணும். எல்லா காரியத்திற்கும் அவரையே நீங்க போக்கஸ்டா இருக்கணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நல்லதோ கெட்டதோ எதுவோ உங்களுக்கு சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையில் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஆண்டவரையே நீங்கள் போக்கஸ் பண்ணுவீர்கள் என்றால், அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனா இருக்கலாம், எல்லாத்திலையும் சொல்றோம், ஆண்டவரை மாத்திரம் நீங்க போக்கஸ் பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நீங்கள் ஏறுமுகமாய் மாறிடுவீங்க. அல்லது நீங்க உங்களுக்கென்று ஒரு பாதையை வச்சு நீ அதுல போக்கஸ் போயிட்டு இருப்பீங்களானால் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. சில நேரத்தை அது உங்களை காலவாரிடும். நீங்க போடுகிற திட்டம் பல நேரத்தை உங்களை காலவாரிடும். உங்களுக்கு மனுஷர் கொடுக்கிற யோசனைகள் பல நேரத்தை உங்களை காலவாரிடும். உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் நீங்க பார்த்து நடக்கும் போது அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பல நேரத்தில் உங்களுக்கு அது காலவாரிடும். ஆண்டவரை மட்டும்தான் நீங்க போக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில எதுவானாலும், சின்ன சின்ன விஷயமானாலும், என் ஆண்டவரை நான் போக்கஸ் பண்ணியே நான் வாழ போறேன், அவரையே நான் நோக்கி பார்க்க போறேன். அவரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கையிலே ஒரு புதிய பிரகாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். புரியுதா? உங்களுடைய விஷயம் மாத்துங்க. உங்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்தை மாத்துங்க. மற்ற மனுஷரை நோக்கி பார்க்காதீங்க. உங்கள் சொந்த மனதிலே வருகிற எண்ணங்களை நோக்கி பார்க்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்திற்கான வழிகள் உண்டாகிறது. அதுல ஒரு வழி மோசையின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வழி இயேசு கிறிஸ்துவின் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த ரெண்டு காரியத்தை நம்ம சேர்த்து கற்றுக்கொள்ள போறோம். மோசையின் முகம் ஏன் பிரகாசிச்சது? இயேசு கிறிஸ்துவின் முகம் ஏன் பிரகாசிச்சது? இது அந்த முகம் பிரகாசிச்சது என்பது லிட்டரலா நடந்துச்சு, ஆனா அவங்க லைஃப்லயே அவங்க பிரகாசிச்சாங்க. ஏன் இது நடந்துச்சு? இது ரெண்டையும் இப்பொழுது நாம கவனிக்க போறோம். இப்ப மோசையின் வாழ்க்கையை கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:2 வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:2
லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்.
இந்த ஆரம்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பைபிள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். இது ரொம்ப ஃபெமிலியரான விஷயம். யார் யாரை பெற்றாங்க ரொம்ப லிஸ்ட் கிளீனா இருக்கும் பைபிள். ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோசையுடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார். யாரு? மோசையுடைய அப்பா பேரும் இல்லை, மோசையுடைய அம்மா பேரும் இல்லை. ஒருவன் ஒருத்தி, அவ்வளவுதான். சாதாரண யார் யாருக்கோ கூட பேர்லாம் இருக்குது. அமிதாயின் குமாரனாகிய யோனா, எங்கேயோ இருக்கிறவனுக்கெல்லாம் வருது. இல்ல, யோனாக்கு கூட அவங்க அப்பா பேர்லாம் பைபிள்ல வருது. சாதாரண ஆட்களுக்கெல்லாம் பேர்லாம் வருது. ஆனா இவ்வளவு பெரிய பிரகாசமான மனுஷன், இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்காய் பிரகாசித்தவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து கம்பேர் பண்ணி பேசப்பட்டவன், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுதே அறிமுகப்படுத்தப்பட்டவன், கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவன், ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான வாழ்க்கை, தேவனிடத்திலிருந்து நேரடியாய் வார்த்தைகளை கொண்டு வந்தவன். ஆனா அவனுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் பைபிள்ல ஒன்னு காணும், அவங்க அம்மா பேரையும் பைபிள்ல காணும். லேவியின் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது ஒரு லேவி ஒருவன் இருந்தான், அவன் ஒரு லேவியின் பெண்ணை ஒரு கல்யாணம் பண்ணான், அவ்வளவுதான். ஒரு சாதாரண அறிமுகம், சாதாரணம் அநேகருக்கு கிடைச்ச அறிமுகம் கூட இந்த மோசேக்கு இல்லை, ரொம்ப சாதாரணமான. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தின் அந்த சூழ்நிலைகள் அந்த நிலைமையில் அப்படிதான், ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க அன்னைக்கு நிலைமை. அந்த அளவுக்கு பெயர் சொல்லுவதற்கு கூட மோசையுடைய தகப்பின் பெரியால் கிடையாது, அந்த அளவுக்கு பெயர் எழுதக்கூடிய அளவுக்கு கூட மோசையின் தாய் ஒரு பெரிய பெண்மணியே கிடையாது, ரொம்ப சாதாரணமானவர். இன்னொன்னு சொல்ல போனால், மோசே பிறக்கும் போதே அடிமையாக பிறந்தவன், பான் ஸ்லேவ், பிறக்கும் போதே அடிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இங்க அடிமையாக்கப்பட்டதே வேறு கதை. யாக்கோபுடைய சந்ததி 70 பேர் புறப்பட்டு வந்தாங்க, நல்லா வந்தாங்க, வந்து அவர்கள் அதன் பிறகு 30 வருஷம் எகிப்தில் நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யோசேப்பு இருந்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யோசேப்பு மரணம் அடைந்த பின்பு அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை நெருக்கடிகள் அந்த சந்ததிக்கு உண்டாச்சு. ஆனால் இந்த மோசே பிறக்கும் பொழுதே ஒரு அடிமையான, ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு அடிமை, பிறக்கும் போதே அடிமை, பெயர் எழுதப்படாத பெற்றோர், பிறக்கும் போதே அடிமை. இவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு கிடையாது, ஒரு அடிமை குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரணவன். அப்படிப்பட்ட மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைக்கிறார். ஒரு 3 மாசம் அந்த குழந்தையை ஒழித்து வைக்கும்படி அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் ஒரு எண்ணத்தை உருவாக்கி 3 மாசத்துக்கு அந்த குழந்தையை ஒழித்து வைக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் அடிமைகளாயிருந்தது மட்டுமல்ல, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனினால் மிக கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டாங்க. அதுல கொடுமையின் உச்சக்கட்டம் மோசையின் காலத்துல தான் இருந்துச்சு. அந்த 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க, அதுல கொடுமையின் உச்சக்கட்டம் எதுன்னா இந்த காலம் தான். அந்த 400 வருஷத்திலேயே ஹையஸ்ட் லெவல், மோசமான லெவல் இந்த காலம் தான். ஏன்னா பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் நைல் நதியில தூக்கி போடணும், எவ்வளவு கொடுமை யோசிப்பாரு. 400 வருஷமா அது நடக்கல, அதுக்கு முன்னால் அப்படி நடக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் மோசே குழந்தையாய் பிறந்த காலத்தை போல ஒரு இருண்ட காலம், ஒரு கொடுமையான காலம், ஒரு மோசமான நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் அப்படி நைல் நதியில தூக்கி போட வேண்டும் என்பது ராஜ கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருந்த சூழ்நிலையிலே ஒரு சாதாரண பெயர் அறியப்படாத ஒரு லேவியனுக்கும், பெயர் அறியப்படாத ஒரு லேவிய பெண்மணிக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த மோசே, எந்த பேக்ரவுண்டில். ஆனால் ஆண்டவர் அவங்க உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை போடுறாரு, இந்த குழந்தை ஒரு அழகா இருக்குது, ஒரு 3 மாசம் வச்சிருந்து அப்புறம் தண்ணியில தூக்கி போட்டலாம். அந்த அழகான குழந்தைய தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல, இவ்வளவு அழகா பிறந்திருக்கும் போது இவ்வளவு அழகா பிறந்திருக்குது, இதை எப்படி தூக்கி போடுறது, மனசு வராம அந்த பெற்றோர் ஒரு 3 மாசம் அவங்க தொடர்ந்து அதை மறைச்சு வைக்கல நினைச்சாங்க. ஏன்னா அந்த குழந்தைய கொள்றதுக்கு எந்த பெற்றோருக்கும் மனசு வராது, ஆனா வச்சிருக்கிறாங்க. ஆனா 3 மாசத்துக்கு பிறகு, ஏன் 3 மாசம் ஆச்சு, 3 மாசத்துக்கு பிறகு அந்த பிள்ளை ரொம்ப கத்த ஆரம்பிச்சது, பிடிவாதம் பண்ணாச்சு, கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல அந்த குழந்தை அவங்களால மறைத்து வைக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த குழந்தையை குறித்து தேவ திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. தண்ணீரை தானே போடணும், ஒரு நாணல் பட்டியை செஞ்சு கீழ் பூசி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதை தண்ணியில விட்டலாம் விட்டாங்க, அதுவும் தேவ திட்டம். அது பார்வோனுடைய குமாரத்தியின் கண்களிலே படுவது, அந்த நேரத்தில் அவள் அங்கே ஆற்றங்கரைக்கு வருவது தேவ திட்டம். ஆண்டவர் அந்த குழந்தையை அவள் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஒப்புக் கொடுத்து கடைசியிலே மோசையின் வாழ்க்கை அந்த 3 மாசத்திலிருந்து அடுத்த 40 வருஷம் ராஜ வாழ்க்கைக்குள் போச்சு. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா, மோசையை ராஜாவாக்குறது தேவ திட்டமே கிடையாது, அடுத்த பார்வோன் மோசே அப்படின்னு கர்த்தர் கொண்டு வர நினைக்கல. அடுத்த ராஜ வம்சத்துல வந்து அவனை ராஜா உன்னை ராஜாவா உட்கார வைக்கணும் ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் அவனை வந்து டெம்பரவரியா உள்ள கொண்டு போனாரு. அதுலயும் ஆண்டவருக்கு ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. எதுக்கு? இவனை வச்சு வேத புத்தகத்தின் முதல் 5 புஸ்தகத்தை எழுதணும், அதுக்கு இவனுக்கு படிப்பறிவு கொடுக்கணும். பைபிள் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மோசை மூலமாக ஆரம்பத்தில் 5 புத்தகங்கள் அவன் மூலமா இருந்துச்சு, அதுக்கு ஒரு படிப்பறிவு தேவை. புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும் பொழுது பவுல் மூலமாக நிறைய புத்தகங்கள், 14 புத்தகங்கள் எழுதப்பட்டது. காரணம், அவருக்கு ஆண்டவர் அப்படி நல்ல படிப்பறிவை கொடுத்திருந்தார். அது எழுதுவதற்கு அது அவசியமா இருந்தது. அதனாலே அவனுக்கு எழுத படிக்க மற்ற காரியங்களிலே தேர்ச்சி அடைவதற்காக ஒரு 40 இயர்ஸ் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். டெம்பரவரி, ஆண்டவருக்கு அவனை ராஜாவாக்கி அழகமாக்குறது அவருடைய நோக்கம் கிடையாது. அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக்கி பிரகாசிக்க பண்றது அவருடைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல அவனை 40 வருஷம் முடிஞ்ச அவனுடைய லைஃப் செகண்ட் பார்ட்டி என்னச்சு நமக்கு தெரியும். பிரச்சனை வருது, அவன் ஒரு எகிப்தியனை கொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அதன் பிறகு அவன் தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போற நிலைமை, அந்த நிலைமைக்குள் தள்ளப்படுகிறான். மீதியான் தேசத்துக்கு போய் நான் எகிப்தில 40 வருஷம் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தேன், இங்கே ராஜா வாழ்க்கை வாழ்றேன்னு கர்த்தரங்க கொண்டு போய் உட்கார வச்சாரா? இல்ல, அங்க கொண்டு போய் என்ன பண்ணார் தெரியுமா? நேர ஆடு மேய்க்க விட்டார். இதை நினைச்சு பார்த்தா தெரியுது, மறுபடியும் படம் பரம்பரை தொழிலேயே கர்த்தர் கொண்டு போய் இறக்கி விட்டார். இந்த பரம்பரை தொழிலேயே ஆண்டவர் கொண்டு இறக்கி விட்டுட்டார். இதுதானே நீ உன்னுடைய பேக்ரவுண்ட், இதுதானே? அவனுக்கு அது தெரியணும். 40 வருஷம் அந்த லைஃப் பார்த்ததுனால தான் ஒரு ராஜான்னு ஒரு எண்ணத்தில் அவன் வாழ்ந்துடக்கூடாது. நீ யாரு, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, உன்னுடைய பரம்பரை தொழில் என்ன, உன்னுடைய காரியம் என்ன, நீ எந்த உன்னுடைய முன்னோர்களை எப்படி இருந்தாங்க அதை காட்டுறாரு. முன்னோர்கள் யாரு? யாக்கோபு, ஆடு மேய்க்கிறவன். அவனுடைய 12 குமாரர்கள் ஆடுதான் மேய்ச்சாங்க. அந்த 12 குமாரர்கள் பிறந்தவர்கள் 70 பேர், அவங்க தான் எகிப்துக்கு வந்தாங்க. ஆனால் எகிப்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஆடு மேய்க்கிற அந்த வசதி கூட இல்லை. அடிமைகளாக்கப்பட்டு செங்கல் அறுக்கிறதான நிலைமைக்குள்ள அதை விட மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பரம்பரை தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறது. அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை மறுபடியும் இந்த மோசையை தூக்கி கொண்டு வந்து அவனுடைய பரம்பரை தொழிலே விட்டுட்டார். நீ மறுபடியும் ஆடுமை 40 வருஷம். இந்த 40 வருஷம் அவனை ஆடுமைக்க விட்டுட்டு கர்த்தர் அவனை நல்லா அவனுடைய பழைய லெவலுக்கே கொண்டு போயாச்சு. அவனை தூக்கி அப்படி இறக்கி அவனை பழைய லெவலுக்கே கொண்டு நிக்க வச்சுட்டார். நிக்க வச்சுட்டு இப்ப சடனா கர்த்தர் அவனை சந்திக்கிறார். 3 அதிகாரம் யாத்ராகமும் 1 வசனத்தில் வாசிக்கலாம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
போதும், இப்ப பார்க்கும் பொழுது அதுவும் அவனுடைய சொந்த ஆடுகள் கூட கிடையாது. இப்ப அனாதை போடி ஓடி வந்திருக்கிறான். மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். 40 வருஷம் ஒரு வேலைக்கார மாதிரி அங்க இருந்து அந்த வீட்டோட இருந்து ஆடுகளை மேய்ச்சிட்டுறான். வீட்டோட ஒரு மாப்பிள்ளையா அங்கிருந்து ஆடு மேய்க்கிறார். அவ்வளவுதான் அவனுடைய ப்ரொஃபஷன், அவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய நிலைமையே தான். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. கடைசியில் 40 வருஷம் கழிச்சு அவன் மேய்ச்சிட்டே இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்ல பாருங்க. 40 வருஷம் ஆடே மேய்ச்சிட்டுறான், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்ல. மேய்க்கிறான் ஆடே மேய்ச்சிட்டு 40 வருஷம் எந்த முன்னேற்றம் இல்லை. 40 வருஷம் அப்படியே அவன் நினைச்சான், இனி இருக்கிற காலம் ஃபுல்லா வாழ்நாள் அப்படி ஆடு மேய்ச்சே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடலாம் அவன் நினைச்சிருக்கிறான். அங்கதான் அவன் எதிர்பாராத ஒரு நாள் ஓரேப் என்கிற தேவ பர்வதத்துக்கு நேராய் ஆண்டவர் அவனை ஆடுகளை மேய்க்க கொண்டு வந்து அங்கே அவனை சந்திக்கிறார். சந்தித்து கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 3 அதிகாரத்தில் 9-10 வசனங்கள்.
இப்பொழுதும்
இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல்
என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார்.
எதிர்பாராமல் ஒரு அழைப்பு வருது. இவன் நினைச்சே பார்க்கல. இவன் லைஃப் அவ்வளவுதான் அப்படியே பிளான் பண்ணிட்டான். கடைசி வரைக்கும் ஆடு மேய்ச்சே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சலாம் நினைச்சிட்டான். அப்படி அவன் போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராமல் ஒரு சம்பவம், ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஒரு முச்சடியில வந்து சந்திக்கிறார். சந்தித்து அவனுக்கு தன் திட்டத்தை வெளிப்படுத்துறார். நீ வாழ்நாளெல்லாம் ஆடுமைச்சே வாழ்க்கை ஓட்டில நினைச்சிருக்கிறியா? இல்ல, நான் வேற ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கறேன், ஏதோ ஒரு லைன்ல இருக்கிறீங்க, வாழ்நாளெல்லாம் அப்படியே ஓட்டி முடிச்சல நினைச்சிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வாழ்நாளும் அப்படியே ஓட்டி முடிச்சல நினைச்சிருக்கிறீங்களா? மோசம் எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத சந்திப்பு அவன் வாழ்க்கையில நடந்தது. சந்தித்து அவன் எதிர்பாராததும், அவன் நினைச்சு பார்க்க கற்பனை செய்ய முடியாத ஒரு காரியத்தை, ஒரு பெரிய காரியத்திற்கு அவனை கொண்டு வர்றாரு. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை விடுவிக்கிறதுக்கு உன்னை பார்வோன் இடத்திலே நான் உன்னை அனுப்புவேன், ராஜா கூட்ட நான் அனுப்ப போறேன். பாருங்க, எந்த பார்வோனுக்கான பயந்து ஓடி வந்தானோ அங்கு நான் உன் அனுப்புறேங்கிற இதை கேட்ட உடனே, இது ஒரு பெரிய திட்டமாக இருந்தாலும் மோசைக்கு இது நற்செய்தியா இருக்கவில்லை. அடுத்த வசனம் பாருங்க, 11 வசனம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி,
பார்வோனிடத்துக்கு போகவும்,
இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும், நான் எம்மாத்திரம் என்றான்.
இப்ப எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. இந்த 11 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 13 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் முழுக்க 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 ஆண்டவருடைய திட்டத்தை ரிஜெக்ட் பண்ற ஒரு மனுஷனாகவே நிற்பான். முழுக்க முழுக்க திரும்ப 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 ஆண்டவர் அவனிடத்துல பல விதங்களிலே போராட போராட, அவன் ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்கு வருவதற்கு அவன் மறுப்பு தெரிவிக்கிறவனாகவே இருப்பான். ஒரே ஒரு வசனம் எல்லாத்தையும் படிக்க டைம் இல்ல, 13 வசனத்தை மட்டும் படிக்கலாம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆனா அவர்கிட்டயே அவன் சொல்றான், நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். என்ன ஒரு ரிஜெக்ஷன் பாருங்க. ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் மறுக்கிறவனாய், வெறுக்கிறவனாய், அதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் நிற்கிறான். கொஞ்சம் கூட அவனுக்கு அதுல விருப்பமும் இல்லை, அந்த தரிசனமும் இல்லை, அந்த நோக்கமும் இல்லை. அவனுக்கு அதை குறித்த எந்த ஒரு சின்ன விஷன் கூட அவனுக்கு இல்லை. இவன் தான் மோசே. அவனுடைய ஸ்டார்டிங் அதுதான். அவனுடைய பெற்றோருடைய பெயர் யாருன்னு தெரியாது. அவன் பிறப்பிலேயே ஒரு அடிமை. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது, அவனை பழைய லெவலில் கொண்டு வந்து சந்திக்கும் போது, அவனுக்கு கர்த்தருடைய காரியத்திலும் அவருடைய ஊழியத்திலும் அவருக்கான காரியத்தை செயல்படுகிறதிலும் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அவனுக்கு விருப்பமே, கொஞ்சம் கூட அவனுக்கு அதுல விருப்பமே கிடையாது. இந்த மனுஷனா அப்படி பிரகாசிச்சான்? இவனுடைய முகமா பிரகாசிச்சது? அது ஆச்சரியமான விஷயம். அதுதான் ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதுக்குதான் இதை நான் சொல்லவர். இப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தரால் பிரகாசிக்க பண்ண முடியுமா? முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவரால் பிரகாசிக்க பண்ண முடிஞ்சது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யாரையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். சரி, இப்ப டைரக்ட் அந்த பிரகாசிக்கிற சம்பவத்துக்கு நேரம் போயிடுவோம். யாத்திராக 34 அதிகாரத்துக்கு வருவோம். 34 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன் பிரகாசம்?
பின்னும்
கர்த்தர் மோசேயை நோக்கி,
இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே
உன்னோடும்
இஸ்ரவேலோடும்
உடன்படிக்கை பண்ணினேன் என்றார்.
அங்கே அவன்
அப்பம் புசியாமலும்
தண்ணீர் குடியாமலும்
இரவும் பகலும்
40 நாள் கர்த்தரோட இருந்தான்.
அவன் பத்து கற்பனைகளாகிய
உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான்.
மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும்
தன் கையில் எடுத்துக்கொண்டு
எடுத்துக்கொண்டு
சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
அவர் தன்னோடு பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமல் இருந்தான். அடுத்த வசனத்தை சேர்த்து படிச்சிருவோம்.
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும்
மோசையை பார்க்கும் பொழுது
அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு
அவன் சமீபத்தில் சேரவே பயந்தான். அதன் பிறகு சில நாட்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சந்திக்க வரும்பொழுதெல்லாம் அந்த பிரகாசத்துக்கு முன்னால் யாராலும் இருக்க முடியவில்லை. கடைசியில் மோசே அந்த ஜனங்களோடு பேச வேண்டிய நேரம் வரும்பொழுதெல்லாம் தன் முகத்திலே முக்காடிட்டு தன் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்ததாக இந்த அதிகாரம் முடிச்சு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இதுல முக்கியமான காரியம், ஏன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய முகம் பிரகாசித்தது? 29 சொல்லுகிறது, சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இதான் தன்னோடு அவர் பேசினதினாலே அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. இன்றைக்கு உங்களுடைய லைஃப் பிரகாசம் அடையணுமா? உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரணுமா? உங்க லைஃப்ல ஒரு மேன்மை வரணுமா? உங்க வாழ்க்கை உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒரு பிரகாசம் வரணுமா? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிரகாசம் வரணுமா? உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணுமா? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணுமா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய கைகளின் பிரயாசத்துல ஒரு பிரகாசம் வரணுமா? ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். அவர் தன்னோடு பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் அங்கதான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இதை நீங்க நினைச்சும் பாக்குறது இல்ல, விரும்புறதும் இல்ல. அதை குறித்து நமக்கு இது நடக்குமான்ற ஒரு பேசிக்கான எண்ணம் கூட இல்லாமல் போயிடுறது. ஆண்டவர் பேசுகிறவர். பைபிளை நீங்க திருப்பி பாருங்க, சின்ன சாமுவேல், சின்ன வயது உள்ளவன் சாமுவேல், அவங்கிட்ட கூட ஆண்டவர் பேசுறார். சின்ன பையன், அவங்ககிட்ட கூட கர்த்தர் பேசினார். ஆண்டவர் பேசின நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண நபர்கிட்ட ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு காரியத்தை நீங்க தெரியணும், ஆண்டவர் என்னோடு பேசணும். இன்னைக்கு இதில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, மெசேஜ் கேட்கறீங்க, மெசேஜ் கேட்கிறீங்களா? ஆண்டவர்களோடு பேசுறாரா? சிலர் மெசேஜ் கேட்கறீங்க, சிலருக்கு ஆண்டவர் பேசுறார். இதுதான் உண்மை, தெரியுமா? இதுதான் உண்மை. சிலர் மெசேஜ் கேட்டுட்டு போறீங்க, சிலருக்கு ஆண்டவர் பேசுறார். ஆனால் இங்கிருந்து வருகிற ஆடியபிள் வாய்ஸ் என்னமோ ஒண்ணுதான், ஆனால் சிலருக்கு செய்தி, சிலருக்கு தேவ சத்தம். பைபிள் எடுத்து படிக்கிறீங்க, சிலருக்கு புத்தகம் ஒரு சரித்திரம், ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிற ஒரு புத்தகம், சிலருக்கு அது தேவ சத்தம். உங்க லைஃப்ல ஆண்டவர் பேசினார், உங்களால் எந்த காரியத்தையாவது உங்களால சொல்ல முடிகிறதா? எனக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டார், அதனால நான் இப்படி நான் செய்யறேன். எனக்கு அடுத்தது நான் இப்படி செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன், ஆண்டவர் அது வேண்டான்னு எனக்கு சொல்லிட்டாரு. சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன், என் வாழ்க்கையில ஒரு குழப்பத்தோடு வந்த ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்திட்டாரு. சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் வேதத்தை வாசிச்சேன், கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருந்தாலும் இதன் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் இப்படி சொல்றாரு. இது நான் தப்புன்னு எனக்கு தெரியல, நான் செய்ய நினைச்சேன், ஆண்டவர் அண்ணா, ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தி இது தப்பு, நீ செய்யாதன்னு எனக்கு சொல்லிட்டாரு. சொல்ல முடியுமா? யோசிக்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமலேயே வாழ பழகிட்டோம். அதனால தான் நமக்கு இந்த பிரகாசம் என்பதுன்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். ஆண்டவர் பேசுறது கேட்டீங்கன்னா உண்மையா சொல்றேன், லைஃப்ல ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு பெரிய நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய தாகம், ஒரு அர்ப்பணிப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு பேசுவார், ஏதாவது பேசுவார், ஏதாவது பேசுவார். இன்னைக்கு இந்த செய்தி நான் இந்த இடத்துல இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன், ஆண்டவர் என்னோடு பேசுவான் எனக்கு தெரியும், இதை சொல்ல சொன்னான் எனக்கு தெரியும். இந்த செய்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ற, படிப்படியாய் படிப்படியாய் என்ன சொல்லணும்ன்றது படிப்படியாய் சொல்லிக் கொடுக்கிறார். தைரியமா என்னால் சொல்ல முடியும், அதனாலதான் அத்தாரிட்டேட்டிவா பேச முடியுது. ஆண்டவர் பேசுகிறவர், இதுக்கு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் நினைக்க வேண்டாம். நினைக்காதீங்க நான் அதை ஊழியத்திருக்கிற எனக்கு தான் பேசுறாரு, இல்ல இல்ல இல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலே, ரட்சிக்கப்பட்ட 24 hours கூட ஆகல அன்றைக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசினார், தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அதே நாளில் நான் படுத்து தூங்கும் பொழுது அன்றைக்கு ராத்திரி சொப்பனத்தில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், வேஸ்ட் பண்ண விரும்பல, அந்த ராத்திரி வேளையிலே அன்றைக்கு நான் படுத்து தூங்கும் பொழுது முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட 24 hours கூட ஆகல அன்றைக்கு ராத்திரி வேளையில் சொப்பனத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் செய்த காரியத்தை நான் அந்த சொப்பனத்திலையும் கண்டேன். நீ சத்துருவை மேற்கொண்டாயினார் ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையில். இரவு 8:00 or 9 o'clock நான் ரட்சிக்கப்படுறேன், என் பாவம் மன்னிக்கப்படுது. அன்றைக்கு ராத்திரி தூங்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அவர் செஞ்சதை எனக்கு காட்சியை நான் பார்த்தேன். அந்த நாளில் பைபிள் தெரியாது, சர்ச்சுக்கு போனது கிடையாது, ஆதிக்குரிய காரியம் என்னன்னே தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நீ சத்துருவை வென்றாய் அப்படின்னார். ஆண்டவர் பேசுறவர், பேசுறார். மோசையின் முகம் ஏன் பிரகாசித்தது? ஆண்டவர் அவனோடு பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்தது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் இது வரலன்றதுன்னா, நம்ம என்ன செய்யறோம், நமக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேட்டுட்டே நம்ம ஃபுல்லோ ஆகிறோம். ஒருத்தர் இவங்க ஆலோசனை கொடுத்தா அதை ஏத்துக்கிறோம், அவங்க அது வேணான ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தா அதை ஏத்துக்கிறோம், இவங்க அதை செய்யணும் அதை நம்ம செய்யணும், இதை விட்டுட்டுனா அதை விட்டுறோம், ஏதாவது சுத்தி இருக்கிறவங்க ஆள் ஆள் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டே ஓடிட்டு இருக்கிறோம். இல்ல உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுது அதையே செய்து செய்து ஓடிட்டு இருக்கிறோம், அதனாலதான் அந்த வட்டத்தையே சுத்தி சுத்தி வந்துருக்கிறோமே தவிர நெக்ஸ்ட் லெவல் நமக்கு போக தெரியல. ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது பாஸ்டையும் பேசுவார், பிரசன்டையும் பேசுவார், ஃபியூச்சரையும் ஆண்டவர் பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யக்கூடாது, எது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசுகிறவர், எல்லாவற்றையும் பேசுகிறவர். அதனாலதான் உங்க லைஃப்ல கர்த்தத்தை நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும். ஆண்டவர் தன்னோடு பேசுனது நிமித்தம் அவன் முகம் பிரகாசித்தது. கேளுங்க, ஆண்டவர் என்னோடு பேசணும். அதுக்கு நான் ஓபனா சொல்றேன், உங்களுக்கு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப அவசியம் இல்லை, பேசுவார். நீங்க ராத்திரி தூங்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தில் பேசுவார், பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும்னா ஆண்டவர் அதை பேசுவார், வேண்டான். சரியான காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு யோசனை இல்லாம இருந்தா இல்ல நீ அதுல செய்ய இறங்குனுவர், சொல்லுவார். அந்த புளோல அவருடைய பேச்சின் சத்தத்தை கேட்டு அதுல நீங்க புளோ ஆனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து கிளையும் போக மாட்டீங்க, இருக்கிற நிலைமையிலும் இருக்க மாட்டீங்க, மேல போக ஆரம்பிப்பீங்க. ஏனென்றால் நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகளும் உயர்ந்திருக்குது. அதனால அது உங்களை மேலதான் கொண்டு போகமே தவிர இருக்கிற நிலைமையிலையும் விடாது, கிளையும் போக விடாது. உங்கள் வாழ்க்கையின் பிரகாசத்தின் முதல் காரியம் ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். அதுக்கு உங்களை இன்னைக்கு கமிட் பண்ணுங்க, வாஞ்சிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களுக்கு பேச ஆரம்பிப்பார். அது இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். அவர் என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தா ஒருபோதும் பேச முடியாது, ஆண்டவர் பேச மாட்டார். அவர் என்ன சொன்னாலும் செய்ய ரெடி அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா பேசுவார். விட்டு கொடுக்க தெரியும், அங்க ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். சரி, அடுத்த காரியத்துக்கு நம்ம வேகமா நம்ம போகலாம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பிரகாசிச்சது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசம், அவருடைய லைஃபே பிரகாசமா இருந்துச்சு.
வாசிக்கலாம். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 7:14-15. யோவான் 7:14-15.
பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போய் உபதேசம் பண்ணாராம். அப்ப அங்க அந்த உபதேசத்தை கேட்ட யூதர்கள் அவரை பத்தி கொடுத்த கமெண்ட் என்ன? படிப்பறிவில்லாதவனாச்சே,
ஒன்னும் படிக்காதவனாச்சே, இவன் எப்படி இவ்வளவு நியாயப்பிரமாணத்தில் இவ்வளவு அழகா எடுத்து பேசுறான், இவன் படிப்பறிவில்லாதவனாச்சே.
அவரோட வயசுல பெரியவங்க, அவரை விட படிச்சவங்க, ரொம்ப விவரமான ஆட்கள், அவங்க இவரை பார்த்து இவன் படிப்பறிவு இல்லாதவனாச்சு, இவன் எப்படி இவ்வளவு நல்லா பேச முடியுது? அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு இருந்த வயதிலே மூத்த அனுபவசாலிகள், படித்த யூதர்கள் கொடுத்த கமெண்ட், அவர் படிப்பறிவில்லாதவர். ஃபர்ஸ்ட் காரி அவரை குறித்து கொடுக்கப்பட்ட கமெண்ட், அவர் படிப்பறிவில்லாதவர் அவரை கமெண்ட் பண்ணாங்க. இரண்டாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 6:3 வாசிக்கலாம். 6:3
இவன் தச்சன் அல்லவா?
மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு
யோசே,
யூதா
சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா?
போதும், அவரை பத்தி என்ன கமெண்ட் கொடுக்கிறாங்க? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, ரொம்ப லோ லெவல்ல அவரை பேசுறாங்க. ஐயோ, இவர் இவ்வளவு பெரிய தச்சன் அப்படி இல்ல, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுக்கு அங்க மரியாதை இல்ல. இயேசு கிறிஸ்துவை அந்த சமுதாயம், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்து ஜனங்கள், ஒரு சாதாரண ஒரு தச்சன் அல்லவான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த தச்சன் மூலமாய் விசேஷமான செய்தி வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சன் அல்லமா, ஆனா இவனுக்கு எப்படி இவ்வளவு வல்லமையான காரியத்தை பேச முடியுது, இவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியுது? அப்ப இயேசு கிறிஸ்துடைய பேக்ரவுண்ட் உலகத்தில் என்ன? படிப்பறிவில்லாத ஒரு நபர். பார்த்தவங்க சொல்றாங்க, படிப்பறிவில்லாத ஒரு நபர். ரெண்டாவது, பார்த்தவங்க சொல்றாங்க, இவன் தச்சு வேலை தானே பண்ணிட்டு இருந்தான், தச்சன் அல்லவா. பார்த்தவங்க, கண்ணு முன்னால பார்த்தவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, தச்சன் அல்லவா, படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா. ஆனா இவரு தான் சூரியனை மாதிரி பிரகாசிச்சார். யோசிச்சு பாருங்க, இவரு தான் சூரியன் மாதிரி பிரகாசிச்சார். இப்படிப்பட்ட உலகத்திலே சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவரை எப்படி எப்படி இவரு பிரகாசிக்க முடிந்தது? அவரை பிரகாசிக்க பண்ணியவர் பிதா. அவர் பிரகாசம் அடைகிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல அந்த பிரகாசத்தின் காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் வேகமா சொல்றேன். மத்தேயு 17:1-2.
6 நாளைக்கு பின்பு
இயேசு
பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு
தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய்
அவர்களுக்கு முன்பாக
மறுரூபமானார்.
அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று.
இயேசு கிறிஸ்து பேதுரு யாக்கோபு யோவான் இந்த மூணு பேரை மாத்திர மலையின் மேல் அழைத்து கொண்டு போனார். தனித்திருக்கும்படி அவங்களை கூட்டிட்டு போனாராம். மற்றவங்க எல்லாம் மற்ற 9 பேரை கீழே விட்டுட்டு இவங்களை மாத்திரம் தனித்திருக்கும்படி 3 பேரை கூட்டிட்டு போனார். அங்க மேலே போன பின்பு அவர் மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரமும் வெண்மையாகி பிரகாசித்தது. இத மத்தையும் சொல்லும் பொழுது தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனார்ன்னு தான் போட்டிருக்கு. அவங்களை தனியா அவங்களை செப்பரேட் பண்ணி கொண்டு போயிட்டார், ஐசோலேட் பண்ணி அவங்க 3 பேரை மட்டும் தனியா கொண்டு போயிட்டார். ஆனா இது அந்த நேரத்தில், அந்த பிரகாசம் உண்டான நேரத்தில் என்ன நடந்தது அதை லூக்கா கரெக்டா எழுதுறாரு. படிங்க 9:29 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:29.
அவர் ஜெபம் பண்ணுகையில்
அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய
வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது.
அது எப்ப நடந்துச்சுன்றத கரெக்டா லூக்கா எழுதுறாரு. மத்தையும் சொல்லும் பொழுது தனித்திருக்கும்படி கூட்டிக் கொண்டு போனார், அங்கே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துங்கிறாரு. ஆனா லூக்கா சொல்லுகிறார், தனித்திருக்கும்படி கூட்டிக் கொண்டு போய் அவர் ஜெபம் பண்ணுகையில் தான் அவருடைய முகரூபம் மாறுச்சு. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் முதற்கொண்டு பிரகாசிக்க ஆரம்பிச்சது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையின் பிரகாசம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆழமான ஜெப வாழ்க்கையில் தான் வருகிறது. ஒன்று, ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது வருகிறது. இரண்டாவது, ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் வருகிறது. ஜெப வாழ்க்கை என்பது நம்மை ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு போகிறது. அவர் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அவருடைய முகரூபம் மாறிற்று. நம் ஆண்டவரோடு நெருங்கி போகிறோம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நாம் நெருங்குறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நெருங்குறோம். அந்த பிரசன்னத்தில் நெருங்க நெருங்க ஆண்டவருடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. ஆண்டவர் நமக்கு பேசுறார், பல காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்குரிய பலத்தை ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தெரியுமா, ஆண்டவர் பேசுறாரு, இதை செய்ய வேண்டாம், நல்லது கெட்டதெல்லாம் சொல்றாரு. ஆனால் அந்த காரியத்தை செய்யக்கூடிய தேவ பலன் ஜெபிக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, அவர் ஹையஸ்ட் லெவலில் அவருக்கு மேக்சிமம் அவருடைய லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் தான். அவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஜெப நேரம் தான் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கும். அவருடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவர் எதுக்கு கொடுத்தார்னா, ஜெபத்துக்கு தான் கொடுத்தார். எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 1:35 சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து ஜெபம் பண்ணினார். இருட்டோட போய் ஜெபிக்க போயிட்டார் காலையிலேயே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:15-16 பார்த்தீங்கன்னா, ஒரு பகல் நேரம் அவருடைய திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடையவும் அவரிடத்தில் வந்தார்கள். அவரோ அந்த ஊழியத்தை கூட தள்ளி வைத்து விட்டு பிரசங்கிக்கிறதை விட ஜெபிக்கிறது முக்கியம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதற்கு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனித்து ஜெபம் பண்ணார். அவருக்கு பிதா கொடுத்த ப்ரொஃபஷன் என்ன தெரியுமா? பிரசங்கிக்கணும், வியாதியை சுகமாக்கணும், கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை கொடுக்கணும். இதுதான் அவருடைய ப்ரொஃபஷன், பிதா கொடுத்த வேலை அதுதான். இந்த உலகத்திலே வந்து அவரை ஜெபிச்சுட்டே இருக்கிறதுக்காக பிதா அனுப்பல. தெரியுமா உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல போய் நீ அப்பா மகனே நீ உலகத்துல போய் பூமியில் இருந்து ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு 33 ஜெபம் பண்ணிட்டு வான்னு அனுப்பவே இல்லை. அதுக்கு அவர் அங்க மேலேயே இருந்து ஜெபிச்சுட்டு வந்திருப்பார். அதுக்கு இங்க பூமிக்கே வரணும், அதுக்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே. மேலே உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு வந்திருப்பார். ஜெபிப்பதற்காக பிதாவாகிய தேவன் அந்த உலகத்திற்கு அவரை அனுப்பவில்லை. ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க, பிசாசினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க, தேவ வல்லமையை காண்பிக்க, பாவ பரிகாரத்தை நிறைவேற்ற தன் வாழ்க்கை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க, அதுக்குதான் அனுப்பினார். ஜெபிக்கிறதற்காக பிதா அவரை ஒருபோது இந்த உலகத்துக்கு அனுப்பல. ஆனால் அவர் செய்ததோ அதிகமான நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணார். ஏன் தெரியுமா? பிதா கொடுத்த அந்த வேலையை செம்மையாய் செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஜெபம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை என்பது அவருக்கு தெரியும். பிதாவோடு ஒரு நேரடியான கான்டாக்ட் இல்லாம பிதா கொடுத்த வேலையை செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த உலகத்தில் சொல்றேன், உங்களுக்கு எத்தனையோ காரியம் இருக்குது. நான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் மட்டும் பேசல, எல்லாத்தையும் சேர்த்து பேசுறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தருக்கு நீங்க செய்யற ஊழியமா இருக்கட்டும், அது மட்டும் நான் பேசல. உங்கள் சொந்த வேலை நீங்க ஒர்க் பண்றதான
அந்த ஒர்க் ஸ்பாட், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், எதுவாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேலையை நீங்கள் செவ்வையாய் செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்குள் ஒரு நல்ல ஜெப ஜீவிதம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த எந்த வேலையும் உங்களால் சரியா செய்ய முடியாது. தெரியுமா, ஜெபம் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எந்த வேலையும் உங்களால் சரியா செய்ய முடியாது. அதனாலதான் அவருடைய ஜெப வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. லூக்கு 6:12 சொல்லுகிறது, அவர் சாயங்காலமான போது மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆனா இவருடைய பேக்ரவுண்ட் என்ன? படிப்பறிவு இல்லாதவர். இவருடைய தொழில் என்ன? தச்சு வேலை செஞ்சது. ஆனால் இவருடைய வாழ்க்கையோ பிரகாசமா இருந்துச்சு. படிப்பறிவு இல்லாதவன், எல்லாரும் சொன்னாங்க படிப்பறிவு இல்லாதவன் சொன்னாங்க. படிப்பறிவு இல்லாதவர், தச்சு வேலை தான் தெரியும், ஆனால் அவருடைய லைஃப் மட்டும் பிரகாசிச்சது. படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப சாதாரண வேலை செய்கிறவராளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரால் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது சாத்தியம். ஆமென். ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது சாத்தியம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லி கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன், விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று சபை சரித்திரத்தில் அவர் குறிப்பிடப்படுகிறார். அவரை மாதிரி ஒரு ஃபெய்த் ஹீலர் சர்ச் ஹிஸ்டரியிலே கிடையாது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஹீலிங் மினிஸ்ட்ரி. 27 பேரை மரித்த பிணங்களை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அவரை குறித்த சாட்சி இருக்கிறது. எதையும் அவர் மூலமாக கர்த்தர் செய்தார். இல்லாத உறுப்புகள் அவருடைய ஊழியத்திலே வளர்ந்தது. காலே இல்லாதவனுடைய கால்கள்லாம் வளர்ந்தது. இப்படி எல்லாம் பெரிய பெரிய கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் எல்லாம் அவர் மூலமா நடந்துச்சு. ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எழுத படுக்க கூட படிக்க கூட அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவி நல்லா படித்த பெண். அவருடைய மனைவி தான் அவருக்கு படிக்கவே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பைபிள் தான் அவருடைய வாழ்க்கையின் மூலதனமாச்சு. படிக்க ஆரம்பிச்ச பிறகு பைபிள் தான் அவர் படித்த ஒரே புத்தகமா இருந்துச்சு. பைபிள் ரெடி, படிச்சார் படிச்சார் படிச்சுட்டே இருந்தார். அவருடைய தொழில் என்ன தெரியுமா? படிப்பறிவு இல்லாத மனுஷன், பிளம்பர் வேலை, பிளம்பரா இருந்தார். ஒரு பிளம்பர், எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன், ஆனால் சபை சரித்திரத்தில் ஒரு பிரகாசித்த ஒரு தேவ மனுஷன் என்று இன்னைக்கு உலகமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கும். அவரை கொண்டு கர்த்த பலத்த காரியங்களை செய்தார். காரணம் என்ன? ஒரு ஆழமான ஜெப ஜீவிதம், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வேத வசனத்தோடு செலவிட்ட நேரங்கள், அதுதான் அவரை உருவாக்கி கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேசணும், அப்ப உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்க அவரோடு அதிகமாக பேசணும், அதனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த ரெண்டு காரியம்தான் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை வைத்திருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசட்டும், நீங்களும் அவரோடு அதிகமாய் பேசுங்கள். நிச்சயம் மோசையை கர்த்தர் செய்து பிரகாசிக்க பண்ணியவர் இயேசு கிறிஸ்து. பிரகாசித்ததின் விதம் இப்படிதான் இருக்குது. சபை சரித்திரத்தில் இதுதான் காரணமா இருக்குது. நமக்கும் அதுதான் ஃபார்முலா. ஜெபிக்கலாம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். உங்க லைஃப்ல நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில் அப்படியே திருப்தியா இருக்கிறீங்களா? இப்படியே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் உனக்கு நான் முக்கியமான வேறொரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன்.
ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். உன்னுடைய ப்ரொஃபஷனில் உன்னை என்னால் பிரகாசிக்க பண்ண முடியும், அதிலே நான் மகிமைப்பட முடியும். இந்த உலகத்திலே மற்றும் ஆவிக்குரிய விஷயத்தில் உன் வாழ்க்கையின் மூலமாய் என் பிரகாசத்தை நான் வெளிப்படுத்த முடியும். இந்த உலகத்திலே உன் சொந்த காரியத்தை மாத்திரம் செய்து நீ வாழ்ந்து முடித்து விடலாம் நினைக்காதேங்கிறார் ஆண்டவர். உங்கள் சொந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இருந்து உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நீங்கள் காண்பித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பிரகாசம் உள்ளதாய் முதலாவது மாற்றிக்கொள்ள முடியும். பிரகாசம் மூன்று விதத்தில் வருகிறது, மூன்று நிலைமையில் வருது. ஒன்று, நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. உங்கள் லைஃப், உங்கள் சொந்த தொழிலில், உங்கள் சொந்த வேலையில், அதே ப்ரொஃபஷனில் இருந்து அதிலே கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ்ந்து காண்பித்து அதன் மூலமாய் அநேக ஜனங்களை நீங்கள் கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும். பெரிய அளவுக்கு ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வர முடியும். அதன் நடுவிலே நீங்கள் ஆண்டவருக்கு என்று செய்கிற சில காரியங்கள் கர்த்தருக்கு என்று பெரிய ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இரண்டாவது, அந்த பிரகாசம் ஒரே நிலைமையில் இருக்காது. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அந்த பிரகாசத்திலே ஒரு வளர்ச்சி. இது இரண்டாவது. மூன்றாவது, நீதிமான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சூரியனைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். சூரியனைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள். மூன்றாவது, என்றென்றைக்கும் அந்த பிரகாசம் நித்திய நித்திய காலமாய் நமக்குள் கொடுக்கப்படுகிறது. அந்த பிரகாசத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, அது கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வைங்க. மூணாவது, அது நிரந்தரமாய் பரலோகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுக்கு நேராய் உங்களை கொண்டு போவோம். மூன்று நிலைகள். இரண்டு பேர் பிரகாசிச்சாங்க வேதத்தில், ஒன்று மோசே, இன்னொன்று இயேசு கிறிஸ்து. மோசே, கர்த்தர் அவனோடு பேசினதனால் அவன் முகம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவோடு பேசினதனால் அவருடைய முகம் பிரகாசித்தது. உங்க வாழ்க்கை பிரகாசிக்கணுமா? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கணுமா? ஒன்று, ஆண்டவர்களோடு பேசணும். இரண்டாவது, நீங்க அவரோடு பேசணும். இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும்போது தான் உங்களுடைய லைஃப்ல எல்லாமே பிரகாசமா மாறும். மாறும், மாறும், கண்டிப்பா மாறும். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து உங்களுடைய நிலை என்ன இன்னைக்கு யோசிங்க. இறங்கிட்டீங்களா? ஒரே நிலையில் இருக்கிறீங்களா? ஏறி வந்திருக்கிறீங்களா? உங்களை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ஏறி வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். ஒரே நிலையில் இருக்கவும் கூடாது, இறங்கவும் கூடாது. ஏற வேண்டும், ஏற வேண்டும், முன்னேற்றம் வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நீங்க என் கூட பேசணும். ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஒரு செய்தி கேட்கக்கூடாது, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நான் படுத்து தூங்கும் போது சொப்பனத்தில் நான் உங்க சத்தத்தை கேட்கணும். நீங்க காண்பிக்கிறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அது ஒரு புத்தகமா இருக்கக்கூடாது, உங்க சத்தமா இருக்கணும். எங்கூட நீங்க பேசணும், எங்கூட நீங்க பேசணும். இரண்டாவது, ஆண்டவரே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி அவர் உம்மோடு கூட பேசி அவர் மறுரூபமானது போல நான் உங்களோடு அதிகமாய் பேசணும். நீங்க ஆண்டவரோடு பேச பேசதான் அவர் பேசினதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தேவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். பேசணும், பேசணும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் எங்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள், இந்த வசனத்தை இன்றைக்கு கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பிரகாசத்தை தாங்கப்பா. ஒருவரும் இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே நிலைத்து விடக்கூடாது, அதிலேயே திருப்தியாய் வாழ்ந்து விடக்கூடாது. நீங்க அடுத்த காரியத்தை வைத்திருக்கிறீங்க என்பதை பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுங்கப்பா.
அதை காண்பீங்க. அது என்ன என்பதை சொல்லிக் கொடுங்க, பேசுங்க. உங்களோடு பேசி அதை நிறைவேற்றுவதற்கான பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார், ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம்.